எழுத்தாளர் பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்களை ஆஸ்திரேலியாவிலிருந்து பிரபாகர் சந்திக்கின்றேன். வணக்கம் சார்.
வணக்கம் வணக்கம் சார், ஆஸ்திரேலியாவிலிருந்து பேசுறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
அதாவது ஒரே பேர்ல இரண்டு பேர் சந்திக்கின்றோம், இது உங்களுக்கும் ஒரு புது அனுபவமாக இருக்கும் அப்படியா?
உண்மைதான், உண்மைதான்.
அதாவது
மகிழ்ச்சிங்க.
பட்டுக்கோட்டை பிரபாகர் இந்த எழுத்தாளர் எப்படி அறிமுகமானார், அதாவது உங்களுடைய முதல் படைப்பு எப்படி வந்தது, அந்த ஆரம்பத்தை பற்றி சொல்லுங்களேன்.
அதாவது என்னுடைய கல்லூரி நாட்கள்ல நான் என்னுடைய ஆரம்ப ஆர்வம் அப்படின்றது நாடகங்கள்ல தான் இருந்தது. அப்போ நண்பர்களோடு சேர்ந்து ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு குழு அமைத்து அந்த நாடக விழாக்கள், காலேஜோட ஆண்டு விழா, ஹாஸ்டல் டே, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல நாடகங்கள் போட்டிருக்கேன். அதுல நிறைய பரிசுகள் கிடைச்சது. அது கொடுத்த உற்சாகம் தான் என்ன எனக்குள்ள இருக்கிற ஒரு எழுத்தாளன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தினது அந்த நாடக மேடை அனுபவங்கள். நான் படித்தது வந்து திருச்சியில செயின்ட் ஜோசப் கல்லூரியில். பட்டுக்கோட்டைன்றது தான் என்னுடைய சொந்த ஊர், நான் பிறந்து வளர்ந்து படித்த ஊர். நான் வந்து இந்த கல்லூரி படிப்பு முடிந்த பிறகு என்னுடைய சொந்த ஊரான பட்டுக்கோட்டையில எங்களுடைய குடும்ப தொழில் வியாபாரம் ஒண்ணு, எசன்ஸ் வியாபாரம் அப்படின்றது, அந்த தொழில நான் இறங்கிட்டேன். அந்த நேரத்தில் மீண்டும் என்னால நாடகங்கள் போடுற சூழல் இல்லை. அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு வகையில வந்து அந்த உள்ளத்தில் இருக்கிற அந்த அந்த எழுத்து ஆர்வத்திற்கு ஒரு வடிகால் தேவைப்பட்டப்போ ஏன் சிறுகதைகள் எழுதக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. நான் அப்படி எழுத ஆரம்பிச்சு ஒரு வழக்கம் போல எல்லா எழுத்தாளர்களுக்கும் நேர்கிற அனுபவம் மாதிரி பல கதைகள் திரும்பி வந்துச்சு. அப்புறமா ஒரு ஒரு போராட்டத்துக்கு பிறகு ஒரு கதை பப்ளிஷ் ஆயிடுச்சு. அப்ப ஆர் பிரபாகர்ன்ற பேர்ல தான் எழுதினேன். ஒரு ரெண்டு மூணு கதைகள் அப்படித்தான் வந்தது. என்னுடைய தந்தை தான் சொன்னாரு, பட்டுக்கோட்டைன்ற ஊருக்கு புகழ் சேர்த்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஒவ்வொரு துறையிலையுமே, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பாடல் திரைப்பாடல்கள் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் சாதிச்சிருந்தாரு. அரசியல் துறையில பட்டுக்கோட்டை அழகிரி, நாடகத்துறையில ரேடியோ நாடகங்கள்ல பட்டுக்கோட்டை குமாரவேல், இவங்கெல்லாம் அப்போ வந்து இதே மாதிரி தன்னுடைய பெயருக்கு முன்னால் பட்டுக்கோட்டை அப்படின்னு தான் போட்டுட்டு பண்ணாங்க. நீங்க எழுத்தாளனா வந்திருக்கிற, கதைகள் எழுத ஆரம்பிச்சிருக்கிற, நீ ஏன் பட்டுக்கோட்டை பிரபாகர்னு வச்சுக்க கூடாதுன்னு யோசனை சொன்னவர் என்னுடைய தந்தை. என்னுடைய நாலாவது சிறுகதையிலிருந்து பிரபாகர் பட்டுக்கோட்டை பிரபாகராக மாறினார்.
உங்களுடைய படைப்பு எந்த சஞ்சிகையிலே, முதல் படைப்பு எந்த சஞ்சிகையிலே வந்திருந்தது?
1977 வருடம் ஆனந்த விகடன் பத்திரிகையில தான் என்னுடைய முதல் சிறுகதை அந்த மூன்று நாட்கள் அப்படின்ற கதை வந்து பிரசுரமாச்சு. அப்ப வந்து நான் எம்ஏ பொருளாதாரம் வந்து தொலைத்தொடர்புல வந்து கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் வாங்கல, அதுல படிச்சுட்டு இருக்கிறேன். பக்கங்கள் ஒதுக்கிட்டு இருந்தது விகடன் அந்த நேரத்துல. அந்த பகுதியில மாணவர் பகுதி அப்படின்ற ஒரு பகுதியில மாணவர் எழுதிய சிறுகதை அப்படின்ற ஒரு தலைப்போடு என்னுடைய புகைப்படத்தோடு அந்த சிறுகதையை அரங்கேற்றிருந்தாங்க விகடன்ல. அதுதான் என்னுடைய முதல் படைப்பு.
அதற்கு பின்னர் துப்பறியும் நாவல்கள், அதாவது சஸ்பென்ஸ் த்ரில்லர், இப்படியான நாவல்கள் என்ற உலகிலே பட்டுக்கோட்டை பிரபாகர் என்பவர் ஒரு தனித்துவமான எழுத்தாளராக தமிழ் வாசகர்களிடையே அறியப்படுகின்றார். நீங்கள் இந்த துப்பறியும் நாவல்கள் என்ற பரிமாணத்தை தொட்டது எப்பொழுது?
அதாவது சார், என்னுடைய நான் வந்து எல்லா வகையான கதைகளும் எழுதியிருக்கேன். அதான் நான் முதல்ல சொன்னபடி நாடகங்கள் நான் எழுதினப்போ ஒரு 6 நாடகம் நான் எழுதியிருக்கேன். அத்தனையுமே நகைச்சுவை நாடகங்கள், 1 மணி நேரம், 3/4 மணி நேரம் அந்த மாதிரியான டியூரேஷன்ல. கல்லூரி காலத்துல நான் எழுதிய நாடகங்கள் எல்லாமே நகைச்சுவை. சிறுகதைகள் இப்படி எழுத வர்றப்ப எல்லா வெரைட்டியும் எழுதினேன். சிறுகதைகள்லயே வந்து ஒரு சடன் ட்விஸ்ட் உள்ள என்றுடன் உள்ள ஒரு சுவாரஸ்யமான திருப்பங்களுடன் கூடிய சிறுகதைகள், மனசை தொடுகிற குடும்ப கதைகள், ஒரு யதார்த்தமான சிறுகதைகள், பிரச்சனை கதைகள், மனப்போராட்டம், இப்படி வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களையுமே சிறுகதைகள்ல
போட்டேன்.
தொடர்கதைகள் அப்படின்னு வரும்பொழுது அங்கேயும் வந்து குடும்ப கதைகள், காதல் கதைகள், பிரச்சனை கதைகள் இதெல்லாம் போட்டேன். இப்படி சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிறப்போ மாத நாவல்கள் அப்படின்னு ஒரு வடிவம், அப்போ அதாவது இப்ப வந்து அவ்வளவு பிரபலமா இல்ல, பட் இன்னும் இருக்கு. ஆனா அந்த மாத நாவல்கள் கொடி கட்டி பறந்த காலம், அந்த நேரம் 80களிலிருந்து ஒரு 90-95 வரையில் கூட சொல்லலாம், அந்த காலகட்டத்துலதான் நான் எழுத துவங்கின ஒரு சூழல்னால அப்பெல்லாம் வந்து இது கிடையாது, டெலிவிஷன் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது. சோ வந்து ஒரே ஒரு பொழுதுபோக்கு மீடியம் அப்படின்றது மக்களுக்கு புத்தகங்கள். அதுலயும் இந்த மாதா மாதம் ஒரு நாவலுடன் வருகிற மாத நாவல்கள் கிட்டத்தட்ட 60 புத்தகங்கள், 60 விதமான தலைப்புகள்ல வந்துகிட்டு இருந்தது. அப்ப வந்து அந்த மாத நாவல்களுடைய வாசகர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபாஸ்டா படிக்கணும், ஒரு பயணங்களில் படிக்கணும், ஒரு ஓய்வு நேரத்தில் படிக்கணும், ஒரு பஸ் நிறுத்தத்தில் காத்திருக்கும் போது படிக்கணும், அப்படி ஒரு ஒரு பொழுது ஒரு பயணத்துல, ஒரு ரயில் பயணத்துல படிக்கணும், இந்த மாதிரியான ஒரு ஒரு பொழுதுபோக்கு அம்சத்திற்காகவும் அவர்களுடைய அவசர தேவைகளுக்காகவும் தான் இந்த மாத நாவல்கள் வந்து டார்கெட் பண்ணுது அந்த மாதிரியான ஆடியன்ஸ். அவங்களுக்கு வந்து ஒரு ரேசி ஸ்டைல், ஒரு பரபரப்பான, ஒரு வேகமாக படிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிற விஷயம்னு பாத்தீங்கன்னா கிரைம் கதைகள். சோ அந்த நாள் அந்த மாத நாவல்கள் அப்படின்ற ஒரு இது நான் எழுத துவங்கியப்போ அதுல வந்து நான் பிரிச்சுக்கிட்டேன், தொடர்கதைகள் இதெல்லாம் எழுதுறப்போ சீரியஸான குடும்ப கதைகளும் காதல் கதைகளும், மாத நாவல்களுக்கு பெரும்பான்மையாக கிரைம் கதைகள் அப்படின்னு என்னை நானே பிரிச்சுக்கிட்டேன் என்னுடைய எழுத்து வகையை. சோ மாத நாவல்களில் கிரைம் கதைகள் அதிகமா எழுதினேன், அதே மாத நாவல்கள்ல நான் குடும்ப கதையும் முயற்சி பண்ணிருக்கிறேன், அதே மாத நாவல்கள்ல வந்து நகைச்சுவை கதைகளும் எழுதியிருக்கிறேன். ஆனால் பெரும்பான்மையாக கிரைம் நாவல்கள் எழுதியது மாத நாவல் வாசகர்களுக்காக மட்டும்.
இப்படியான மாத நாவல்கள் அல்லது பேக்கெட் நாவல்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வடிவங்களிலே குடும்ப கதைகள், குடும்ப சார்ந்த கதைகள் இருந்தாலும் கூட துப்பறியும் நாவல்களுக்கு அதிக வரவேற்பு வாசக உலகிலே இருந்ததுக்கு காரணம் நகரம் சார்ந்த வாசகர்கள் இந்த நாவல்களை விரும்பி படிப்பதன் காரணமாகவா?
அது இருக்கலாம், அது ஒரு காரணம். ஆனா எல்லா ஊர்களிலுமே இருந்தது அந்த தாக்கம். வந்து அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா கல்லூரி மாணவர்கள்ட்ட, மாணவிகள்ட்ட, குடும்ப தலைவிகள்ட்ட நகரம்னு மட்டுமே என்னால சொல்ல முடியாது. ஏன்னா என்னுடைய வாசகர்கள் வந்து சின்ன சின்ன கிராமங்கள்ல இருந்து கூட கடிதங்கள் போட்டிருக்கிறாங்க, இப்பயும் போட்டு இருக்கிறாங்க. அந்த ஊர் இப்படி ஒரு ஊர் இருக்கான்னு கூட நான் அதிசயப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி சின்ன கிராமங்கள், அந்த கிராமத்தின் பெயரை கூட நான் தெரிஞ்சிருக்க முடியாது. அவர் வந்து 12 கிலோமீட்டர் நான் வந்து டவுனுக்கு வந்து உங்க புத்தகம் வாங்குவேன்னு கூட எழுதியிருக்கிறாரு. சோ அந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலயுமே தான் இருந்தது. நகரம் சார்ந்து மட்டும்தான் அந்த ஒரு ஆர்வம் இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது.
பரத், சுசீலா என்ற இரட்டியர்கள், இவர்களுடைய ஆரம்பம் நீங்கள் எந்த நாவலில் இருந்து ஆரம்பித்திருந்தீர்கள்?
நான் சொன்ன மாத நாவல்கள்ல வந்து ஒரு 3-4 கதைகளுக்கு அப்புறம் ஆரம்பித்ததுதான். அது திட்டமிட்டு துவங்கிய அமைக்கப்பட்ட பாத்திரங்கள் தான். ஏன்னா இந்த கிரைம் நாவல்கள் எழுதும் பொழுது இது எல்லா உலகம் முழுவதும் உள்ள ஆங்கில எழுத்தாளர்கள் இருந்து எல்லாருமே அந்த கிரைம் நாவல்களுக்கு, அதுவும் துப்பறியும் கதைகள் என்றால் கண்டிப்பாக வந்து அங்க ஒரு ஒரு துப்பு தொடர்ந்த ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிறாங்க என்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இது வந்து நான் தமிழ்ல ஒன்னும் புதுசா பண்ணல, இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் சாதிச்சுட்டாங்க. இவர் தேவன், மிகப்பெரிய பழம் பெறும் எழுத்தாளர், அவர் வந்து ஒரு துப்பறியும் கதைகள் நிறைய எழுதியிருக்கிறாரு. அவர் துப்பறியும் சாம்பு அப்படின்னு ஒரு பாத்திரத்தை அவர் பண்ணியிருந்தாரு. தமிழ் வாணன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், தெரிந்த ஒரு நபர். அவர் வந்து சங்கர்லால் அப்படின்னு ஒரு பாத்திரத்தை தான் வச்சுதான் அதிக கதைகள் எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி எனக்கு முன்னோடியாக பாத்தீங்கன்னா சுஜாதாவை வந்து தமிழ் எழுத்து வரலாற்றுல, அதையும் துப்பறியும் கதைகள் வரலாற்றுல யாராலையும் மறக்க முடியாது. அவரு வந்து கணேஷ் வசந்த் அப்படின்னு ரெண்டு பாத்திரங்களை வழக்கமா துப்பறியும் பாத்திரங்களாக தொடர்ந்து பயன்படுத்தினாரு. சோ இவங்க இப்படி எல்லாம் பண்ணிருக்கிறப்ப நான் துப்பதியும் கதைகள் எழுதும் பொழுது இந்த பாத்திரங்களை வைத்தும் எழுதலாம் இல்லாமலும் எழுதலாம். ஆனால் தொடர்ந்து ஒரு பாத்திரங்கள் வரும்பொழுது ஒரு ஐடென்டிபிகேஷன் கிடைக்கும், வாசகர்களுக்கு வந்து ஒரு இது கிடைக்கும், ஒரு அது ஒரு தொடர்ந்த ஒரு ஈடுபாடு வரும். அதற்காக வந்து எல்லாருமே இந்த மாதிரி தனித்தனி பாத்திரங்களாகவும் ஆண்களாகவுமே வைத்திருக்கிறப்போ நாம் ஏன் ஒரு காதல் ஜோடியாக இருக்கக்கூடாது? அந்த துப்புரியும் பாத்திரங்கள் ஒரு ஒரு காதலனும் காதலியுமாக இருந்தால் இன்னும் ஒரு சுவாரஸ்யம் இருக்குமே அப்படின்னு யோசிச்சு பரத் சுசிலா அப்படின்ற ரெண்டு பேருமே ஒருவருக்கு ஒருவர் தங்களுடைய அன்பையும் பாசத்தையும் காதலையும் கொட்டிக்கொண்டே துப்புரியும் வேலைகளையும் செய்வார்கள் அப்படின்னு ஒரு அமைப்போட துவக்கப்பட்டதுதான் பரத் சுசிலா பாத்திரங்கள்.
அந்த பாத்திரங்கள் எந்த நாவலிலே நீங்கள் ஆரம்பித்திருந்தீர்கள்?
அவன் தப்பக்கூடாது அப்படின்ற மாலை மதியில வந்த ஒரு நாவல்ல தான் முதல் முறையாக பரத் சுசிலா இறந்துட்டாங்க.
அதிலே அந்த டிஷர்ட்டிலே வருகின்ற தனித்துவமான வாக்கியங்கள், குறிப்பாக ஓவியர் ஜே அவர்களுடைய ஓவியம் வரும்பொழுது தனித்துவமாக இருக்கும். அந்த கற்பனை உங்களுடைய கற்பனையா அல்லது ஓவியருடைய கற்பனையா?
இல்ல இல்ல, நான் என்னுடைய கற்பனை, நான் எழுதி கொடுக்கறதுதான் அவர் வரைகிறார்.
தொட்டால் தொடரும் அந்த நாவலை மறுவாசிப்பிலே நான் வாசித்த பொழுதும் முதல் முறையாக வாசித்த பொழுதும் ஒரு நெகிழ்ச்சியான ஒரு வித்தியாசமான ஒரு காதல் கதை, காதல் சூழல். ஆனால் அந்த கதையை பின்பற்றி உங்களுடைய அனுமதி நிச்சயமாக இல்லாமலேயே நிறைய படங்கள் பல்வேறு வடிவங்களிலே வந்துவிட்டன இல்லையா?
இது ஒரு ஒரு வருத்தமான ஒரு விஷயம் தான். இது வந்து இந்த கதைக்கு மட்டும் சொல்ல முடியாது, எனக்கு மட்டும் நெருங்கிற ஒரு விஷயம் என்று சொல்ல முடியாது. இது தொட்டால் தொடரும் வந்து என்னுடைய மிக ஃபேவரட் நாவல்களில் ஒன்று. அதுவும் இல்லாமல் வந்து அதுல இன்னொரு தனி சிறப்பு என்னன்னா, என்னை அறிமுகப்படுத்திய ஆனந்த விகடனில் நான் எழுதிய முதல் தொடர் கதை. அந்த கதை வந்து பரவலாக வரவேற்பு பெற்ற ஒரு கதை, மிக அதிகமான பதிப்புகள் பதிப்பகங்களால போடப்பட்ட, 3 பதிப்பகம் போட்டிருக்கிறாங்க, பல பதிப்புகள் வந்துருச்சு. அந்த அளவுக்கு வெற்றிகரமா போய் இன்னைக்கும் விற்பனையில் சாதனை பண்ணிட்டு இருக்கிற ஒரு புத்தகம். அந்த கதையை நான் வந்து எழுதுறப்போ எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் எனக்கு அதுக்கு இன்ஸ்பிரேஷனா நான் எடுத்துக்கிட்டது, என்னன்னா அந்த காலகட்டத்தில் வந்து எழுதப்பட்ட சிறு கதைகளாகட்டும் இல்ல வந்து வந்து கொண்டிருந்த திரைப்படங்களாகட்டும் ஒரு ஆல்மோஸ்ட் எல்லா காதல் திரைப்படங்கள்லயும் கிளைமேக்ஸ்ல வந்து ஊரை விட்டு உறவை விட்டு எல்லாத்தையும் உதறிட்டு காதலர்கள் ஓடி போறது ஒரு கிளைமேக்ஸாக இருந்து கொண்டிருந்தது. அது எனக்கு சம்மதம் இல்லாத ஒரு விஷயம். இத்தனை வருடம் வளர்த்த பெற்றோர்களை வந்து காதலுக்காக உதறிவிட்டு காதலை ஏற்றுக்கொள்ள செய்யணும் பெற்றோரை, அதை விட்டுட்டு காதலுக்கு அப்படியே உதறிட்டு போவது, உறவுகளை உதறிவிட்டு ஓடுவது காதலுக்காக என்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு உறுத்தலான ஒரு விஷயம். எனக்கு என்னுடைய கேள்விகள் என்னன்னா, அதோட கதை முடிஞ்சிடுது, ஆனால் அதற்கு பிறகு யாரும் பார்க்கறது இல்ல. அப்படி ஓடி போகிற காதலர்கள் அவர்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், அந்த காதல் வந்து சாஸ்வதமானதுதானா, அவர்களுக்குள்ளேயே நாளைக்கு பிரச்சனை வராதா, அந்த காதலுக்கும் அவங்க பண்ணிக்க போற திருமணத்துக்கும் நடுவுலயே ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்தா அப்ப அந்த பெண்ணின் நிலைமை என்ன, ஆணின் நிலைமை என்ன, இப்படி வந்து ஒரு 10-20 கேள்விகள் என்னை குறைந்து கொண்டே இருந்தது. அந்த கேள்விகளுக்கு ஒரு பதிலாக அமைக்கப்பட்ட ஒரு கதை தான் வந்து தொட்டால் தொடரும். நீங்க சொன்ன இந்த கேள்விக்கு வர, இந்த கதையிலிருந்து பல பகுதிகள் பல திரைப்படங்கள்ல கொஞ்சம் 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 அரிச்சிட்டாங்க. பட் இந்த பட கதையில இருந்து மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய கதைகள்ல இருந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஒரு அநாகரிகமான ஒரு செயல். இதை வந்து இந்த தவறுகள் வந்து எங்கேயுமே நடக்குது. இது வந்து தனி மனித வக்கரம் தான் சொல்லணும், வேற என்ன சொல்ல முடியும்.
கண்டிப்பாக. அதிலே இன்னொரு கதை என்னுடைய நண்பர் கூட சொல்லியிருந்தார், ஆகஸ்ட் 1 என்ற ஒரு மலையாள திரைப்படம், அந்த படத்தினுடைய கதை கூட உங்களுடைய ஒரு நாவலினுடைய ஒரு தழுவல் என்று சொல்லியிருந்தார். அது எவ்வளவு தூரம் உண்மையானது?
என்ன என்ன படம்?
ஆகஸ்ட் 1, அதாவது
ஆகஸ்ட் 1
மம்முட்டி நடித்த ஒரு திரைப்படம், அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல்?
அந்த படம் பார்த்ததில்லை சார்.
உண்மையிலேயே நீங்கள் ஒரு வசனகர்த்தாவாக மகாபிரபு திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாக இருந்தீர்கள் இல்லையா? அந்த வாய்ப்பு எப்படி உங்களுக்கு கிட்டியது?
நான் வந்து இப்போ பட்டுக்கோட்டையிலிருந்து சென்னைக்கு வர வேண்டிய ஒரு சூழல் வந்தது. ஏன்னா வந்து என்னுடைய ஆர்வம் எழுத்துத்துறையோடு மட்டும் இல்லாமல் அதற்கு அடுத்த கட்டமாக பதிப்புத்துறை, புத்தகங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணணும், அப்புறம் வந்து சொந்தமாக இதழ்கள் வெளியிடணும் அப்படின்ற சில ஆர்வம் ஏற்பட்டது. அந்த ஆர்வம், அதே மாதிரி ஒத்த ஆர்வம் வந்து என்னுடைய சக எழுத்தாளர்கள் சுபா சுரேஷ் பாலான்னு ரெண்டு பேர் சேர்ந்துதான் சுபான்னு எழுதிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் நானும் வந்து நீண்டகால நண்பர்கள். அவங்களுக்கும் அதே ஆர்வம் இருந்ததால் நாங்கள் மூன்று பேருமாக சேர்ந்து சென்னையில் ஒரு பப்ளிகேஷன்ஸ் துவங்கினோம். அதன் மூலமாக வந்து அப்ப பரபரப்பாக இருந்த மாத நாவல்கள் காலகட்டம் என்பதால் உங்கள் ஜூனியர், உல்லாச ஊஞ்சல் அப்படின்னு ரெண்டு பத்திரிகைகள் நாங்கள் துவங்கினோம். அது வந்து 1988 வரை ஒரு 10 வருடங்கள் வந்து கிட்டத்தட்ட 120 இதழ்கள் கொண்டு வந்தோம். எங்களுடைய அடுத்த கட்டமாக ஃபோர்ட்நைட்லி, வீக்லி இதெல்லாம் திட்டங்கள் இருந்தது. ஆனால் அதற்கு நடுவில் வந்து வேறு சில காரணங்களாலும் எங்களால வந்து தொடர்ந்து அதை கவனிக்க, நிர்வாகம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையினாலையும் நாங்க அந்த பப்ளிகேஷன்ஸ் துறையிலிருந்து வெளியில வர வேண்டிய கட்டாயம் வந்தது. இந்த பப்ளிகேஷன்ஸ் பணிகளுக்காக நான் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்தபோது அப்போ வந்து இயக்குனர் கே பாக்யராஜ் சார் அவர்களை வந்து எங்கள் இதழுக்காக பேட்டி எடுக்கிறதுக்கு போயிருந்தோம். அந்த ஒரு முழுநீள பேட்டி அது, ஒரு இரவு ஒரு 10 மணிக்கு துவங்கி 1 மணி வரையில் அவருடைய படப்பிடிப்புக்கு நடுவுல அந்த இது கொடுத்துட்டு இருந்தார் அந்த பேட்டியை. அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, சினிமா அப்படின்றதுல வந்து அடிப்படையான ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் என்பது கதை. எவ்வளவு பெரிய நடிகரை போட்டாலும் எவ்வளவு செலவு செய்தாலும் கதை சரியா இல்லைன்னா அந்த படம் ஓடாது. கதையே வாழ்க்கை அப்படின்னு வச்சிருக்கிற, கற்பனையே தொழிலாக வைத்திருக்கிற பல எழுத்தாளர்கள் சினிமா துறைக்குள்ள வர்றதில்ல. அது எனக்கு ஒரு புரியாத ஒரு விஷயமா இருக்கு. அவங்க வந்து ரொம்ப டச்சியா இருக்கிறாங்க. தங்கள் கதைகளை வந்து திரைத்துறைக்கு கொடுத்தால் கட்டுக்கிடும் அப்படின்ற மாதிரியும், திரைக்கதை பற்றிய சரியான தகவல்களோ அந்த திரைக்கதை ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வோ இல்லாததும் ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கப்பட்டு வந்தார். அதாவது பத்திரிகைகளில் எழுதுகிற எழுத்தாளர்கள் ஏன் சினிமா பக்கம் வருவதில்லை என்பது அவருடைய கேள்வியா இருந்தது. அந்த கேள்வி என்ன யோசிச்சு வச்சது, எனக்கு அவரை ரொம்ப நாளா பிடிக்கும், அவருடைய படங்கள் எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம். இந்த கேள்வியும் என்னை பிடித்ததுனால நான் அவர்கிட்டயே வந்து நான் ஒரு சில நாட்கள் கழித்து போய் பார்த்து, சார் எனக்கு சினிமா கற்றுக்கொள்ளணும், நீங்க சொன்னீங்க எனக்கும் அதுல ஆர்வம் இருக்கு, நான் உங்களிடம் உதவியாளராக சேரலாமான்னு கேட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியோட ஏற்றுக்கிட்டார். அப்போ அந்த நேரத்துல வந்து அவர் வந்து பண்ணிட்டு இருந்தார். அதனுடைய இறுதி கட்டத்துல நான் போய் இணைந்தேன். அதுக்கப்புறம் வந்து அவசர போலீஸ், 100 பவுடர் போகணுதான், ருத்ரா, அது வரைக்கும் இருந்தேன். அந்த ஒரு சினிமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மீடியத்தை கற்றுக்கொள்வதற்கு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. அந்த அது முடித்து விட்டு வெளியில வந்த பிறகு அப்பதான் டெலிவிஷன் சூரிய ஒரு சூடா உள்ள வருது. டெலிவிஷனுடைய ஒரு தாக்கம், மெகா தொடர்களுடைய ஒரு ஆக்கிரமிப்பு. அப்ப எனக்கு வந்து மெகா தொடர்களின் வாய்ப்பு வந்தது. அந்த மெகா தொடர்களில் செய்ய சில கதை திரைக்கதை வசனம் வாய்ப்புகள், சில வாய்ப்புகள் வந்தது. ஒரு மெகா தொடரை பொறுத்த வரைக்கும் அவர் கமிட் ஆனா ஒரு 1 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் போகும், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். சோ அந்த ஒரு டீம், ஒரு 7-8 உதவியாளர்களை வைத்துக் கொண்டு ஒரு இரவும் பகலுமாக வேலை பார்க்க வேண்டியிருந்தது. அந்த சூழல்ல என்னால வந்து சினிமா இயக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் ஆசையா இருந்தால் கூட நேரம் ஒதுக்க முடியாமல் இதுல இருந்துட்டு இருந்தப்போ அப்பதான் வந்து டைரக்டர் வெங்கடேஷ் என்னை அணுகினார். அவர் வந்து அடிப்படையா என்னுடைய ரசிகர், என்னுடைய நாவல்களின் ரசிகர். அவர் எப்ப படம் பண்ணினாலும் முதல் படத்திற்கு நான் தான் வசனம் எழுதணும் அப்படின்ற ஒரு திட்டத்தில் இருந்தவர். அதை என்கிட்ட சொல்லி கேட்டப்போ என்னால மறுக்க முடியல. நான் வந்து இந்த தொலைக்காட்சி தொடர்களில் வேலை மிகுதியா இருந்தாலும் கூட அவர் எனக்கு வந்து திரைத்துறையிலையும் முழுமையாக கதை திரைக்கதை வசனம் இயக்கம் அப்படின்னு நுழையணும்ன்றதுதான் ஆசையா இருந்தது. ஆனால் இவருடைய அணுகுமுறை எனக்கு பிடிச்சிருந்ததுனால மகாபிரபு படத்திற்கு நான் வசனம் எழுதினேன். அந்த படம் வந்து 100 நாள் ஓடின ஒரு படம், வெற்றி படம். அதை தொடர்ந்து வந்து எனக்கு வசன வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது. இன்றைய வரை வந்து 22 படங்களுக்கு வசனம் எழுதி முடிச்சிட்டேன். இதுதான் வந்து வசனகர்த்தாவாக மாறிய கதை.
நிச்சயமாக இதேவேளை வசனகர்த்தா என்ற அந்த துறையை தவிர திரைக்கதை ஆசிரியராகவும் உங்களுடைய பணியை நீங்கள் நிலைநாட்டியிருக்கிறீர்களா?
நிச்சயமா நிச்சயம். அதாவது எல்லா படத்திலயுமே வசனகர்த்தான்னு ஒருத்தர் தனியா இருக்க மாட்டார். அவர் வசனகர்த்தா திரைக்கதையிலையும் அவருடைய பங்கு இருக்கும். சின்ன திரை தொடரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1000 தொடர்களுக்கு என்னுடைய கதையையே நான் திரைக்கதை வசனம் செய்திருக்கிறேன். அதை தவிர வந்து இந்த நான் சொன்ன 22 திரைப்படங்கள்லையும் அந்த படங்களின் திரைக்கதை உருவாக்கத்துல வந்து என்னுடைய பங்களிப்பு நிச்சயமா இருக்கும். கிட்டத்தட்ட 1 முறையாவது திரைக்கதை அமைப்பதில் இணைந்து உட்கார்ந்து அதெல்லாம் முடித்ததுக்கு பிறகுதான் ஒரு வசனகர்த்தாவின் வேலையை ஆரம்பிக்குது. ஸோ வந்து இந்த எல்லா படங்களிலுமே என்னுடைய திரைக்கதை பங்களிப்பு இருக்கும். இதை தவிர வந்து பாலு மகேந்திரா டைரக்டர், அவர் வந்து என்னுடைய சிறுகதைகளை வந்து கதை நேரம் அப்படின்ற ஒரு தொடருக்காக 8 சிறுகதைகளை அவர் பண்ணினார். அப்ப அந்த நேரத்தில் நான் அவருடன் இணைந்து திரைக்கதை அமைப்பில் நான் வந்து அவரோட உட்கார்ந்திருந்தேன். அந்த அனுபவம் என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயம். இன்று வரை வந்து நான் வந்து பாக்யராஜ் சார்கிட்ட இருந்து வெளியில வந்துட்டாலும் கூட அப்பப்போ சில படங்களுக்கு அவர் என்னை கூப்பிடுவார். அந்த படங்களின் திரைக்கதை பங்களிப்பில் நான் திரைக்கதை விவாதத்தில் நான் வந்து கலந்துகிறது உண்டு.
அதாவது ஒரு வாசகனாக, அதாவது உங்களுடைய படைப்புகளை ஒரு காலகட்டத்திலே வாசித்து வந்தவன், இப்பொழுதும் இந்த புலம்பெயர்ந்த சூழலிலே கிடைக்கின்ற உங்களுடைய கதைகளை படித்து வருபவன் என்ற ரீதியிலே, பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் ஒரு இயக்குநராக வரும்பொழுது அவருடைய தொட்டால் தொடரும் என்ற நாவல்தான் அவருடைய முதல் படைப்பாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்தேன். உங்களுடைய பார்வையிலே நீங்கள் ஒரு இயக்குநராக வரும் பட்சத்திலே எப்படியான சப்ஜெக்டை எடுத்து படம் பண்ண வேண்டும் என்று மனதிலே ஒரு ஆசை இருக்கிறது?
இல்ல, உங்க கணிப்பு 100% சரி. ஏன்னா எனக்கு நடுவில் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பும் வந்தது. அதாவது வந்து பாக்யராஜ் சார்கிட்ட இருந்து நான் வெளியில வந்த பிறகு ஒரு திரைப்படம் இயக்குவதற்கான வாய்ப்பு கிடைத்த பொழுது நான் தேர்வு செய்தது தொட்டால் தொடரும் கதை தான். அந்த தொட்டால் தொடரும் கதையை வந்து ஒரு குழுவுடன் அமர்ந்து திரைக்கதை அமைத்து வசனம் எழுதி முழுமையாக அந்த ஸ்கிரிப்ட் தயாராக செய்யப்பட்டது. ஒரு நிறுவனத்திற்காக பேச்சுவார்த்தையும் நிகழ்ந்து கிட்டத்தட்ட அது 1 அந்த ப்ராசஸ் போச்சு. ஆனா கடைசியாக அது வந்து யாராவது ஆர்டிஸ்ட், மியூசிக் டைரக்டர், எல்லா விஷயமுமே கிட்டத்தட்ட முடிவாகி படம் துவங்க வேண்டிய சூழ்நிலையில் தயாரிப்பாளருக்கு அப்போ அவருக்கு முன்னாடி எடுத்த 2 படங்களுடைய ரிலீஸ் மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுத்தது. அதனால அவர் பட தயாரிப்புன்ற ஒரு பணியிலிருந்தே விலக வேண்டிய ஒரு சூழல் வந்ததுனால அந்த ப்ராஜெக்ட் கைவிடப்பட்டது. அந்த ப்ராஜெக்ட் வந்து அப்படியே இன்னும் வந்து மாறாமல் என் மனசுல அப்படியே இருக்கு. ஆனா அதை தாண்டியும் பல படைப்புகள் வந்து மனசுல ரீங்காரமிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே எழுதிய படைப்புகள் தவிரவும் புது புதுமையா போயோ இல்ல ட்ரெண்ட்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்டுக்கான பல விஷயங்களும் கூட ஸ்கிரிப்டுகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன. இயக்கம் அப்படின்ற ஒரு அந்த லட்சியம் வந்து மாறவில்லை. அந்த திட்டங்களும் இருக்கு, அதற்கான தயாரிப்பு முன் தயாரிப்பு பணிகளையும் இறங்கிட்டு தான் இருக்கிறேன்.
உங்களுடைய நண்பர்கள் பிரபல எழுத்தாளர்கள் சுபா இரட்டியர்கள் இப்பொழுது வர்த்தக ரீதியிலே வெற்றி படங்களை தரக்கூடிய ஒரு வெற்றிகரமான எழுத்தாளர்களாக சுஜாதாவிற்கு பின்னர் ஒரு அதாவது கதைகளை அவர்களுடைய கதைகளை வைத்து வெற்றி படமாக உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. உங்களுடைய கதைகளை இப்படி யாராவது ஒரு வெற்றிகரமான இயக்குநரோ அல்லது அறிமுக இயக்குநரோ படமாக்க வேண்டும் என்று உங்களை அணுகியிருக்கிறார்களா?
இல்ல சார், நிறைய அப்ரோச் வந்தது. நான் வந்து நானே இயக்கணும்ன்ற சூழ்நிலை இருந்ததுனால நான் கொடுக்கல. இதே தொட்டால் தொடருக்கு மட்டும் 6 தயாரிப்பாளர்கள் கேட்டிருக்காங்க, பல இயக்குநர்கள் கேட்டிருக்காங்க. ஏன்னா அது இந்த சப்ஜெக்ட் வந்து அவ்வளவு ஜாமிங் ஆன ஒருவேளை வந்து நான் அதெல்லாம் கொடுக்காததுனாலதான் அதுல இருந்து பிச்சு பிச்சு காத்து அடிச்சாங்களா இல்ல தெரியாது. பிரச்சனை என்னன்னா நான் வந்து முறையாக வந்து இயக்கம் கற்றுக்கொண்டு வந்ததால் நானே இயக்க வேண்டும் என்கிற திட்டத்தில் இருந்ததால் என்னுடைய சிறந்த படைப்புகள் சில படைப்புகளை வந்து கதை மட்டும் கேட்டபோது நான் மறுத்திருக்கிறேன். அதுதான் உண்மை. அதனால வந்து நான் கதையாக யாருக்கும் கொடுக்கல.
நிச்சயமாக அந்த வகையிலே உங்களுடைய அந்த இயக்குனர் என்ற அந்த லட்சியம் 100% நெருப்பாக இன்னும் உங்களுடைய கனன்று கொண்டுதான் இருக்கிறது, அப்படித்தானே?
நிச்சயமா நிச்சயமா.
வரலாற்று நவீனம், அதாவது வரலாற்று கதா புருஷர்களை வைத்து நாவல் பண்ண வேண்டும் என்ற அந்த அனுபவத்தை நீங்கள் தொட்டிருக்கின்றீர்களா, அல்லது தொட எதிர்காலத்திலே முயற்சிக்கின்றீர்களா?
இல்ல சார், நான் அதை தொட்டதே இல்லை. ஒரே ஒரு சிறுகதை மட்டும்தான் நான் அதை பண்ணினேன். அந்த ஒரு சிறுகதைக்கு கிட்டத்தட்ட 12 புத்தகங்கள் நான் வந்து படிக்க வேண்டியதாக இருந்தது. அது வரலாற்று புதினங்கள் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கடினமான ஒரு விஷயம். அதற்கான எழுத்து நடையும் வேறையா இருக்கணும். எனக்கு வந்து அந்த ஒரு சிறுகதை எழுதிய அனுபவத்திற்கு அப்புறமா தான் இந்த கல்கி, சாண்டில்யன் இவங்கெல்லாம் வந்து எவ்வளவு அற்புதமான பணி பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளவு பிரமிப்பு எனக்கு ஏற்பட்டது. அதனால வந்து அது மிகப்பெரிய விஷயம். அது சரத்து இன்றைக்கு வரைக்கும் வந்து பொன்னியின் செல்வன் பேசப்படுது அப்படின்னா, இன்னைக்கும் வந்து ஒரு லைப்ரரி இந்த போனீங்கன்னாலும் சரி, இல்ல வந்து நூலக கண்காட்சி போனீங்கனாலும் சரி, அத்தனை பதிப்பாளர்களும் அந்த கையடக்க பதிப்பு, மலிவு விலை பதிப்புன்னு ஒரு பதிப்பாளர் விடாம வந்து பொன்னியின் செல்வனை வந்து பப்ளிஷ் பண்ணி வச்சிருப்பாங்க. என்றைக்குமே அவங்க கல்கியில வந்து மறுபடி அந்த பொன்னியின் செல்வனை வந்து வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து எத்தனை தலைமுறை மாறியும் வந்து இன்றைக்கும் அந்த சாம் மாறாமல் இருக்கிற ஒரு சப்ஜெக்ட்னா அந்த படம், அந்த கதை, சாரி அந்த 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 அதற்கு பின்னாடி இருக்கிற உழைப்புக்கு வந்து சல்யூட் அடிக்கணும்னு தோணுது. அந்த அளவுக்கான பொறுமையும் எனக்கு இல்ல, அந்த அளவுக்கான நேரமும் எனக்கு இல்ல, அந்த எழுத்து நடையும் எனக்கு கைவரப்படாது. அதனால வந்து நான் வந்து வரலாற்று நவீனங்கள்ல நான் முயற்சி பண்ணவே இல்லை, இனியும் பண்றதா இல்ல.
அந்த வகையில ஏதாவது ஒரு படைப்பை நீங்கள் இதுவரை காலமும் பல்லாண்டு காலமாக இந்த புனைகதை துறையில இருக்கிறீர்கள், ஏதாவது ஒரு படைப்பை வெளியிட்டு அதன் மூலம் பெரும் சர்ச்சைக்குள் மாட்டிய அனுபவம் உங்களுக்கு நிகழ்ந்திருக்கிறதா? அதாவது ஏதாவது ஒரு நாவலையோ அல்லது புதினத்தையோ படைத்து அதன் மூலம் சர்ச்சை அல்லது சிக்கலிலே அகப்பட்டிருக்கிறீர்களா?
இல்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்ல சார். அந்த மாதிரி சிக்கலான விஷயங்களோ சர்ச்சைகளோ அது மாதிரி எதுவும் ஏற்பட்டதில்லை. என்னுடைய எழுத்துலக வரலாற்றுல அந்த மாதிரி அனுபவம் எதுவுமே எனக்கு நடந்ததில்லை.
நிறைவாக, இன்றைய வாசகன், அதாவது 80களிலே இருந்த வாசகன் என்பவன் வெறுமனே ஒரு முழுநேரமாக இந்த நாவல்களை, அதாவது பத்திரிகை ஊடகங்களை சார்ந்து தனது பொழுதுபோக்கை வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்றைய காலகட்டத்து வாசகனுக்கு பல தேவைகளிலே ஒரு தெரிவாக இந்த நாவல்கள், சிறுவதைகளை படிப்பது என்பது இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்து வாசகனை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்?
இன்றைக்கு வாசகனை வந்து நான் முதல்ல வாசகர்கள் குறைந்துட்டு இருக்கிறாங்க சார். அதாவது ஒரு ஒரு நல்ல வாசகர்கள் ஒரு குரூப் இருக்குன்னா அது வந்து ஏற்கனவே வாசித்து வந்தவர்களுடைய ரசனை மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதனாலதான் வந்து இன்றைக்கு வந்து பல புதிய எழுத்தாளர்கள் நேரடியா பப்ளிஷத்தையே போயிட்டு புத்தகங்களை கொண்டு வர முடியுது. வேற எந்த பத்திரிகைகளிலும் முதல்ல முந்தையெல்லாம் அப்படித்தான் வர முடியும். பத்திரிகைகள்ல வெளிவந்த கதைகள் தான் பதிப்பாளர்கள் மூலமாக புத்தகங்களாக வரும். ஆனா இன்றைக்கு அந்த அவசியம் இல்லாமல் ஒரு சில எழுத்தாளர்கள் வந்து நேரடியாகவே பப்ளிஷர்ஸ் மூலமாக வருதுன்னா, வாசகர்கள் ஏற்கனவே வாசித்துக் கொண்டிருப்பவர்களின் வாசகர் ரசனை அதிகமாகி இருக்கிறது. புதிய வாசகர்கள் சேர்ந்துட்டு இருக்கிறாங்களா அப்படின்னா, இந்த கேள்வியை பல கோணத்துல பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்றைக்கு வந்து தமிழ் வாசகர்கள் அப்படின்றத மட்டும் நான் வச்சு பேசுறேன், ஆங்கிலம்னு வச்சு பேச தயாரா இல்ல. ஆங்கிலம்ன்றது வேற, ஆங்கில வாசகர்கள் பாத்தீங்கன்னா அவங்க வந்து கோடிக்கணக்கால பெருகிட்டு தான் இருக்கிறாங்க. எங்க இருந்தோ எழுதப்படுகிற ஒரு ஹாரி பாட்டர் கதையின் வால்யூம்களை சென்னையில் வந்து காலையில் அதிகாலையில 3:30 புத்தக கடை திறப்பதற்கு முன்பாக கியூவில் நின்று ஒரு 10-12 வயது மாணவன் வந்து கடை திறந்த உடனே வாங்கறதுக்காக கியூவில் நிற்கிறான் என்றால், அந்த அளவுக்கு வந்து ஆங்கில கதைகளை படிப்பதற்கான ஒரு ஆர்வம் அது இன்னும் கொழுந்துவிட்டு இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி ஆங்கில எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் இங்க எல்லா நாடுகளிலும் எப்படி கட்டப்போடு போடுதோ அதே போல இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் நல்லாதான் விற்பனை ஆகிட்டு இருக்கு. நான் தமிழை மட்டும் பேசிட்டு இருக்கிறேன். தமிழ் எழுத்தாளர்கள், தமிழ் புத்தகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்க தமிழ் படித்தவர்கள் குறைஞ்சிட்டு இருக்கிறாங்களே. ஏன்னா அடுத்த ஜெனரேஷனை அவரவர் வீட்டு தமிழை பற்றி எல்லாம் பேசினாலும் தமிழை பற்றி என்னதான் உயர்வாக அதன் சிறப்புகளை பேசினாலும் தன் குடும்பம் அப்படின்னு வரும் பொழுது தனது குழந்தைகளை தமிழ் வழி கல்விக்கு எத்தனை பேர் அனுப்புறாங்க?
ஏன்னா
வந்து அவர்களுடைய எதிர்காலத்திற்கான பத்திரத்திற்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் மற்ற சில காரணங்களுக்காகவும் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் தமிழே படிக்காமல் ஒரு உயர்ந்த ஒரு கல்வியை படித்து முடித்துவிட்டு வெளிநாட்டில் சென்று வேலை பார்க்க முடியும் அல்லது இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் வேலை பார்க்க முடியும் என்ற ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கும் இருக்கு. சோ அதுதான் உண்மை. சோ வந்து தமிழ் மீடியத்தில் தமிழ் வழி கல்வியில் படிக்கிற நபர்களே குறையும் பொழுது அவர்கள் எப்படி தமிழ் கதைகளை படிப்பார்கள்?
நிச்சயமாக
தமிழ் வழி கல்வி அதிகமானால்தான் தமிழ் வழியா தமிழ் புத்தகங்களை படிப்பவர்கள் அதிகமாவார்கள். ஏற்கனவே புத்தகம் படித்துக் கொண்டிருப்பவர்களும் இன்னும் வந்து தமிழை மறக்க தன்மையை மறக்கக்கூடாது தமிழில் படிக்க வேண்டும் என்று பிடிவாதமாக தமிழ் வழி கல்வியில் படிப்பவர்களும் தமிழை ஒரு பாடத்தில் இன்றைய வாசகர்களாக இருக்கிறாங்க என்றதுதான் என்னுடைய கருத்து. ஒரே ஒரு சின்ன உதாரணம் நான் இதுக்கு சொல்ல விரும்புறேன். என்னுடைய இரண்டு மகள்களும் வந்து ஊடகத்துறை மீடியா அப்படின்னு சொல்ற எலக்ட்ரானிக் மீடியா பிஎஸ்சி படிச்சாங்க இங்க ஒரு பிரபலமான கல்லூரியில. இரண்டு பேருமே படித்த போது அடுத்த வேற வேற வருடங்களில் படிச்சாங்க. அவங்க படிச்சப்போ அவங்களுடைய கிளாஸ்ல ஸ்ட்ரென்த் 43 பேர், இன்னொரு குழந்தை படிச்சப்ப 46 பேர். இரண்டு பேருக்குமே அந்த காலகட்டத்தில் வகுப்புல தமிழ் எழுத படிக்க தெரிந்த நபர்கள் 3 பேர் அல்லது 4 பேர் மட்டுமே. 39 பேர் தமிழ் புரிஞ்சுக்குவாங்க, தமிழ் எழுத படிக்க தெரியாது, தமிழ் பேசுவாங்க. அப்போ எழுத படிக்கவே தெரியாதவங்க வந்து எப்படி வந்து நாவல்கள் படிப்பாங்க?
கண்டிப்பாக
இந்த ஜெனரேஷன் அப்படின்றது அவங்களுடைய வேலை வாய்ப்பு அவங்களோட உயர்கல்வி இந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி ஆங்கிலம் நோக்கி அவர்களுடைய பார்வை இருக்கிறதுனால ஆங்கில புத்தகங்கள் படிக்கிறார்களே ஒழிய தமிழ் புத்தகங்களை தமிழ் நாவல்களை இந்த அடுத்த தலைமுறையினர் இன்றைய தலைமுறை இன்றைய பதின் பருவத்தில் இருக்கிற ஒரு 14-13 ஆரம்பித்து 19 வரை இருக்கிற பதின் பருவத்தில் இருக்கிற இன்றைக்குள்ள கல்லூரி மாணவ மாணவிகள் அதிகமாக படிக்கல என்றது என்னுடைய கருத்து.
நிச்சயமாக இவ்வளவு நேரமாக 30 நிமிடங்களுக்கு மேலாக உங்களுடைய வாழ்வின் பல அனுபவங்களை உங்களுடைய எழுத்துலக அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டீர்கள். ஆஸ்திரேலிய நேயர்கள் சார்பிலே பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்களே உங்களுடைய வேலைப்பாளர்களுக்கு மத்தியிலும் இந்த சுவையான பேட்டியை அளித்தமைக்காக எமது நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
தொலைதூரத்தில் இருந்தாலும் ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் ஆஸ்திரேலியா நேயர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கும் ஒரு எழுத்தாளனை பற்றி தகவல் தெரிவிக்க வேண்டும், அவனுடைய அனுபவங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற முனைப்புடனும் ஆர்வத்துடனும் செயல்பட்ட உங்கள் நிறுவனத்திற்கும் என்னை பேட்டி கண்ட தங்களுக்கும் தங்கள் மூலமாக இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும் ஆஸ்திரேலியாவின் தமிழ் நேயர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வணக்கத்தையும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.